அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 24 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காவிரி பிரச்சினை தொடர்பாக நாளை திமுக கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த கருத்து.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் சந்தித்து பேசிய பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை அறிவிப்போம்.
இலங்கையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று நடந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவ பிரதிநிதி ஒருவர் தெரிவித்த கருத்து.
பாதிக்கப்பட்ட இரு மாணவர்களையும் பட்டதாரிகளாக நினைத்து இழப்பீட்டு தொகையை மாதாந்தம் அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் மரியம் மைக்கேல்.
கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தத்தை ஆதரிக்க முடியாது என பெல்ஜியம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தின் 3 பிராந்தியங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க கடைசி நாளான இன்றும் ஒப்புதல் தர மறுப்பு தெரிவித்ததை அடுத்து பெல்ஜியம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் பிரெஞ்சு மொழி பேசும் சமூகம் உட்பட சோசியலிஸ்ட் கட்சியால் ஆட்சி செய்யப்படும் இந்த பிராந்தியங்களில் உள்ள அனைவரும் சீட்டா என்று அழைக்கப்படும் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள வாசகங்களை படிக்க இன்னும் கால அவகாசம் தேவை என்று கூறியுள்ளனர்.
பிரான்சின் புறநகர் பகுதியில் வனப்பகுதி என்று அழைக்கப்படும் முகாமிலிருந்து 13,000 குடியேறிகள் பேருந்து மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மக்களை அமைதியான முறையில் அங்கிருந்து அகற்றிவிட்டு பின்னர் அங்குள்ள கட்டடங்களை புல்டோசர் மூலம் அகற்றும் நடவடிக்கை சுமூகமாக நடைபெறுவதைக் கண்டு தாங்கள் நெகிழ்ந்து விட்டதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
Ça se passe bien. Je crois qu'on savait ce matin qu'on aurait beaucoup de monde. C'est la réalité. On a plusieurs.
தாங்கள் தங்கிக் கொள்ளவும் தஞ்சம் கோரவும் பிரான்சில் இருக்கும் 450 மையங்களை விண்ணப்பிக்க அழைத்து செல்லப்படும் அவர்கள் நீண்ட வரிசையில் தங்கள் பெட்டிகளை சகதிகளை வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தனர்.
சீனாவில் உள்ள ஒரு மின்னணு நிறுவனம் கடந்த வாரம் நடைபெற்ற பெரிய சைபர் தாக்குதலுக்கு தங்களது கேமராக்கள் காரணமாக இருந்தன என்பது கண்டறியப்பட்ட பிறகு அமெரிக்காவில் விற்கப்பட்ட தங்களின் பொருட்கள் சிலவற்றை திரும்ப பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை ஹாங்ஷு ஷியோங்மையின் வெப் கேமராக்களில் பொருத்தக்கூடிய பிற பொருட்களையும் பாதித்துள்ளது. கேமராக்களை உபயோகிப்பவர்கள் கேமராக்கள் தயாரிக்கப்பட்ட போது வைத்திருந்த கடவுச் சொற்களை மாற்றாமல் விட்டமையால் வலைதளங்களில் சட்டவிரோதமாக ஊடுருபவர்களால் அது கையகப்படுத்தப்பட்டது என்று அறிக்கை ஒன்றில் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
புவியை வெப்பமடைய செய்யும் கிரீன் ஹவுஸ் வாயு, கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் வளிமண்டல நிலைகள் இந்த ஆண்டு முழுவதும் மில்லியனுக்கு 400 பகுதிகளுக்கு மேலாக இருக்கின்ற முதல் ஆண்டாக 2016 அமையும் என்று பருவகால மாற்றத்தை கண்காணிக்கும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் அனைவரும் முயற்சிகள் எடுத்து வருகின்றனர். அரசுகள் இணைந்து மேலதிக முயற்சிகள் எடுக்க முடியும் என்று நம்புவதாக சுற்றுச்சூழல் பேராசிரியர் தாம்சன் எட்வர்ட் தெரிவித்திருக்கிறார். காலநிலையின் யதார்த்தத்தில் ஒரு புதிய காலகட்டத்தில் உலகம் நுழைந்திருக்கும் நிலையில் இந்த வாயுக்களின் வெளியேற்ற அளவுகள் உலக அளவில் பல தலைமுறைகளாக கீழிறங்கப் போவதில்லை என்று உலக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
மொசூல் நகரின் கிழக்கு பகுதியில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்கு எதிரான சண்டையில் தாங்கள் முன்னேறியுள்ளதாக ஈராக் சிறப்பு படைகள் தெரிவித்துள்ளன. முதலில் படைகள் கடந்த வாரம் அரசு தரப்பால் கைப்பற்றப்பட்ட பார்டெலா நகருக்கு மிக அருகில் உள்ள IS அமைப்பினர் மீது ஷெல் குண்டு தாக்குதல்களை நடத்தினர். பின்னர் அவர்கள் வாகனங்களில் தேசபக்தி பாடல்கள் ஒலிபரப்பிக் கொண்டே தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு முன்னேறினர்.
நாட்டின் மனிதநேய நெருக்கடியை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு வெனிசுலா அரசின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. உணவு மற்றும் மருந்துகளின் பற்றாக்குறை அதற்கான காரணங்களுக்கு தீர்வு காண சோசலிச அரசு மறுப்பதாலும் அரசியல் எதிர்ப்பாளர்களை அரசு மிரட்டுவதாலும் தீவிரமடைந்திருப்பதாக அந்த அமைப்பின் புதிய அறிக்கை தெரிவிக்கிறது.
இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி பிரச்சினை தொடர்பாக நாளை திமுக கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மக்கள் நலக் கூட்டணியில் இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
காவிரி பிரச்சினை தொடர்பில் திமுக நாளை செவ்வாய்க்கிழமை கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மக்கள் நலக் கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்பு நீடிக்கின்றது. மக்கள் நலக் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், காவிரி விவகாரம் என்பது பொது பிரச்சினை என்பதால் மக்கள் நலக் கூட்டணியின் தலைவர்களும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் இது குறித்து மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்த பிறகே தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முடியும் என்றார் திருமாவளவன்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் சந்தித்து பேசிய பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை அறிவிப்போம்.
என்றார் திருமாவளவன். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுகவின் பொதுச் செயலாளருமான வைகோ காவேரி பிரச்சனையை அரசியலாக்க திமுக முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார்.
அனைத்து கட்சிகளும் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது உண்மையிலேயே அந்த நோக்கத்தோடு காவிரி தீர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு யார் செயல்பட்டாலும் நான் தமிழக நன்மைக்காக தமிழர்கள் நலனுக்காக பாடுபடுகிறவன். இவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல. காவிரி பிரச்சனையில இவ்வளவு துரோகம் செய்துவிட்டு இப்பொழுது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிப்பதை போல கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல அதிகாரத்தில் இருந்த போது எதுவுமே செய்யாமல் இப்பொழுது காவிரி பிரச்சனைக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பது நம்பத்தகுந்ததல்ல. ஆகையினால் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம்
என்றார் வைகோ. தமிழகத்தின் ஆளுங்கட்சியான அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான சி ஆர் சரஸ்வதியும் திமுகவின் முயற்சிகள் அரசியல் நாடகம் என கூறி விமர்சனம் செய்தார்.
நீர்வளத்துறையை கேட்டு வாங்கி அதிகாரம் கையில் இருக்கும் போதே ஒரு மத்திய அரசும் அவங்க தான் இங்க மாநிலத்திலேயே அவங்க தான் இருந்தாங்க. அப்பொழுதே காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். பல நூறு வருடங்களாக நடக்கிற பிரச்சனையை அதிகாரத்தில் இருக்கும் போது தீர்க்காமல் இப்பொழுது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துறாங்க
என்றார் சி ஆர் சரஸ்வதி. திமுக தலைமையிலான கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக கூறியுள்ள பாரதிய ஜனதா கட்சியும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து கட்சிகளின் கூட்டம் குறித்து விமர்சனம் செய்ய வேண்டாம் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் வேண்டினார்.
சிலர் கடுமையாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதையே கடுமையாக விமர்சிப்பதை தவிர்த்தால் நல்லது, தமிழ்நாட்டுடைய நலன் கருதி என்பது என்னுடைய கருத்தாகும்
என்றார் திருநாவுக்கரசர்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இதற்கிடையே திமுக ஏற்பாடு செய்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்கும் என அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இந்த முடிவு குறித்து அவரிடம் நான் கேட்டேன்.
நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம் எதிர்கட்சி தலைவர் கூட்டுகின்ற கூட்டத்தில் தமாக கலந்து கொள்கிறது. இந்த கூட்டம் மிக அவசியமான கூட்டம் என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், தொடர்ந்து பல மாதங்களாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தது. ஏனோ அந்த கோரிக்கையை தமிழக அரசு நிராகரித்து விட்டது. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அடித்தளமாக அமையும் என்று கருதுகிறேன்.
சரி, தாங்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளீர்கள். ஒரு மாநில அரசு கூட்ட வேண்டிய ஒரு முக்கிய கூட்டத்தை எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டியிருக்கும் போது அதில் சில கட்சிகள் பங்கேற்பதில்லை என்று கூறியுள்ளன. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் இதில் பங்கேற்பதற்கு என்ன காரணம்?
தமிழக அரசை பொறுத்தவரையில நீதிமன்றங்கள் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்று அதன் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்று தர வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபடுகிறது. அந்த முயற்சியை பொறுத்தவரையில ஒருபுறம் வெற்றியாக இருந்தாலும் மறுபுறம் கர்நாடக அரசுடைய பிடிவாதத்தால் அது தோல்வியாகவே முடிகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே விவசாயிகள் தான் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சம்பா சாகுபடி 25 லட்சம் இன்றைக்கு வீண் போகின்ற சூழல். இனிமேல் காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த நிலையை எதிர்கட்சி தலைவர் எடுத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம்.
தமிழக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேலும் ஒரு முக்கிய பிரச்சனை. இதனால் இந்த கூட்டத்தில் தங்கள் கட்சி பங்கேற்கும் என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் அதே சமயம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பிரதான அரசியல் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி. அப்படி இருக்கும் போது இது தங்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்வதற்கான ஒரு முன்னோட்டம் அல்லது அரசியல் நகர்வு என்று எடுத்துக்கொள்ளலாமா?
விவசாயிகள் பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடி தண்ணீர் பிரச்சனை, பாசன பிரச்சனை, இதற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு உணர்வுபூர்வமான பிரச்சனை என்ற ரீதியிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறது.
தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அளித்த பேட்டியது. தமிழக பெண் போலீஸ் அதிகாரி விஷ்ணு பிரியா மரணம் தொடர்பாக சிபிஐ என்று அழைக்கப்படும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடத்துவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இது குறித்த செய்திகளை தொகுத்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு பிரியா.
தமிழகத்தில் பெண் போலீஸ் அதிகாரி விஷ்ணு பிரியா மரணம் தொடர்பாக சிபிஐ என்று அழைக்கப்படும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதன் மூலம் சிபிஐ விசாரணையை உறுதிப்படுத்தியுள்ளது. விஷ்ணு பிரியா கடந்த 2015 ஆண்டு திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரி அவரது தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. நீதிபதி மதன் லோகூர் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வின் முன்பு இந்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி, விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி முடித்திருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அதன் முடிவுகளையும் நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்தார். அதில் விஷ்ணுபிரியா ஏற்கனவே 2-3 முறை தற்கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும், மனநிலை ஸ்திரமில்லாதவர் என்றும் விசாரணை முடிவுகள் கூறுவதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து சிபிஐ விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த நீதிபதிகள் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர்.
விஷ்ணுபிரியா வழங்கிய குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கற்றல் செயற்பாடுகள் நடைபெற மாட்டாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அறிவித்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் அரசு செயலகம், வடமாகாண ஆளுநர் அலுவலகம் ஆகியவற்றை முற்றுகையிட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் A9 நெடுஞ்சாலையில் சாலை மறிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு பேரணியும், வவுனியாவில் விரிவுரைகளை புறக்கணித்த போராட்டமும் இடம்பெற்றிருந்தன. யாழ் அரசு செயலகத்தின் பிரதான நுழைவாயில்களை மறைத்து நடத்தப்பட்ட போராட்டம் காரணமாக அரசு பணிகள் சுமார் 4 மணித்தியாலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. சாலை மறைப்பு போராட்டம் காரணமாக A9 நெடுஞ்சாலை ஊடான போக்குவரத்துகளும் அங்கு பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த போராட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண ஆளுநர் அலுவலக அதிகாரிகள் ஆகியோரிடம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எழுதப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் கையளிப்புடன் முடிவுக்கு வந்தது.
இக்கொலைகள் தொடர்பான விசாரணைகள் முழுமையாக நடைபெற்று சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் கால தாமதமின்றி தண்டிக்கப்படுவது நாங்கள் மீள இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சட்ட பிரதிநிதிகளது முழுமையான பங்கு பெற்றதோடு பக்கச்சார்பற்ற விசாரணையை உறுதிப்படுத்த வேண்டும். கொலைகளை விபத்தாக காட்ட முனைந்த போலீசாரின் சட்டத்திற்கு முரணான முயற்சியை தேசிய போலீஸ் ஆணைக்குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும். மனித உரிமை ஆணைக்குழு, உள்ளூர் சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவ்வழக்கின் நீதி விசாரணையை முழுமையாக அவதானிக்க வேண்டும். 1 மாத காலத்திற்குள் குற்றம் முளைத்தோருக்கு எதிரான ஜால் மேல் நீதிமன்றத்தில் குற்ற பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட 2 மாணவர்களையும் பட்டதாரிகளாக நினைத்து இழப்பீட்டு தொகையை மாதாந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். கொடுக்கப்படுகின்ற இந்த மகையருக்கு ஒரு தீர்வு வந்த பிறகுதான் அனைத்து பீடங்களும் பலமான கல்லூரி ஏற்பாடுக்கு தொடங்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றோம்
என பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து மாணவ பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார். இதற்கிடையில் விஜயகுமார் சுலக்ஷன் என்ற மாணவனின் இறுதி கிரியைகள் அவருடைய சொந்த இடமாகிய சுன்னகம் கந்தரோடையில் இன்று நடைபெற்றன. பெருந்திரளானோர் இதில் கலந்து கொண்டனர்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பது. மட்டக்களப்பில் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைதான பெண் அரசியல்வாதி உள்பட 4 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
பாலியல் தொழில் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரன் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவருடன் கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட மேலும் 3 பேர் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்4 பேரும் மட்டக்களப்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிபதி எம் கணேசராஜா விளக்கமறியலில் வைப்பதற்கான இந்த உத்தரவை பிறப்பித்தார். மட்டக்களப்பு நகரிலுள்ள சிவகீதா பிரபாகரனின் வீட்டுடன் இணைந்த கட்டிடம் நேற்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. அறைகள் வாடகைக்கு விடப்படும் அக்கட்டிடத்தில் அவ்வளை தங்கியிருந்த 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து சிவகீதா பிரபாகரனும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சிவகீதா பிரபாகரனின் கணவர் உட்பட 5 பேர் நேற்றிரவு போலீசாரால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.